Material manifestation of demigods and all methods of sacrifice, can understand and know me, the Supreme Personality of God, even at the time of death. For if a person is acting in Krishna consciousness or never deviated from the path of entirely understanding the Supreme Personality of Godhead, in the transcendental association of Krishna consciousness, one can understand how the Supreme Lord is the governing principle of material manifestation, even of the demigods. Gradually, by such a transcendental association, one becomes convinced of the Supreme Personality of God, and at the time of death, such a Krishna conscious person can never forget Krishna. Naturally, he is thus promoted the plan of the Supreme Lord, Goloka Vrindavan. The seventh chapter particularly explains how one can become a fully conscious, Krishna conscious person, beginning Krishna consciousness association of persons who are Krishna conscious. Such association spirits and puts one directly in touch with the Supreme Lord, and by his grace one can understand Krishna to be the Supreme Personality of Godhead. At the same time, one can really understand the constitutional position of the living entity and how the living entity forgets Krishna and becomes entangled in material activities. By gradual development of Krishna consciousness and good association, the living entity can understand that due to forgetfulness of Krishna, he has become conditioned by the laws of material nature. He can also understand that this human form of life is an opportunity to regain Krishna consciousness and that it should be fully utilized to attain the causeless mercy of the Supreme Lord. Many subjects have been discussed in this chapter: the man in distress, the physical man, the man in want of material necessities, knowledge of Brahman, knowledge of Paramatma, liberation from birth, death, and disease, and the worship of the Supreme Lord. However, he who was actually elevated in Krishna consciousness does not care for the term processes. He simply directly engages himself in activities of Krishna consciousness and thereby actually attains his constitutional position as an eternal servant of Lord Krishna. In such a situation, he takes pleasure in hearing and glorifying the Supreme Lord in pure devotional service. He is convinced that by doing so, all of his objectives will be fulfilled. This determined faith is called Dhrita Vrata and is the beginning of Bhakti Yoga, or transcendental loving service. That is the verse of all scriptures. The seventh chapter of Bhagavad Gita is a substance of that conviction.
பரமபுருஷ பகவானை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் எனும் பாதையிலிருந்து ஒருபோதும் விலகுகிறது. கிருஷ்ணவனரின் திவ்யமான தொடர்பில் பரமபுருஷர் எவ்வாறு பிரபஞ்ச தோற்றத்தையும் தேவர்களையும் ஆட்சி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். படிப்படியாக இத்தகைய திவ்யமான உறவின் விளைவாக ஒருவன் பரமபுருஷ பகவானின் மீது பூரண நம்பிக்கையை பெறுகிறான். அத்தகைய கிருஷ்ண பக்தனால் இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை மறக்க முடியாது. இவ்வாறாக அவன் இயல்பாகவே பரமபுருஷரின் வாசஸ்தலமான கோலோக விருந்தாவனத்திற்கு உயர்வு பெறுகிறான். இந்த ஏழாம் அத்தியாயம் எவ்வாறு பூர்ண கிருஷ்ண உணர்வினை அடைய முடியும் என்பதை முக்கியமாக விளக்குகின்றது. கிருஷ்ண உணர்வின் ஆரம்பம் கிருஷ்ண பக்தருடன் தொடர்பு கொள்வதாகும். அத்தகு உறவு ஆன்மீகமானது என்பதால் உடனே அது ஒருவனை பரமபுருஷனுடனான நேரடி தொடர்பில் இணைத்து விடுகின்றது. பின்னர் கிருஷ்ணரின் கருணையால் அவரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் உயிர் வாழையின் சொரூப நிலையையும் எவ்வாறு அவன் கிருஷ்ணரை மறந்து ஜனசேவிகளில் பந்தப்பட்டுள்ளான் என்பதையும் முறையாக புரிந்து கொள்ள முடியும். நல்லுறவின் மூலம் கிருஷ்ண உணர்வினை படிப்படியாக வளர்த்து கிருஷ்ணரை மறந்ததாலேயே ஜல இயற்கையின் நீதிகளாகத்தான் சிறைப்பட வேண்டியதாயிற்று என்பதை ஜீவாத்மா அறிய முடியும். மேலும் கிருஷ்ண உணர்வினை மீண்டும் பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பே இந்த மனித பிறவி என்பதையும் இதனை பரமபுருஷரின் காரணமற்ற கருணையை பெறுவதற்காக உபயோகிக்க வேண்டும் என்பதையும் அவர் புரிந்து கொள்ள முடியும். துயரத்தில் உள்ள மனிதன், கேள்வியுடைய மனிதன், பௌதிக பொருள்களுக்கான தேவையுடைய மனிதன், பிரம்ம ஞானம், பரமார்த்த ஞானம், பிறப்பு இறப்பு, முதுமை, நோயிலிருந்து விடுதலை மற்றும் முழுமதர்களை வழிபடுதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் எவரொருவன் கிருஷ்ண உணர்வில் உண்மையான ஏற்றம் பெற்றுள்ளானோ அவன் பல்வேறு வழிமுறைகளை கண்டுகொள்வதில்லை. அவன் கிருஷ்ண உணர்வின் செயலில் தன்னை நேரடியாக எளிமையாக ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் கிருஷ்ணருடைய நித்திய தொண்டன் எனும் தனது சுரூப நிலையை அடைகிறான். அத்துகு நிலையில் தூய பக்தி தொண்டில் முழுவதர் கடவுளை பற்றி கேட்பதிலும் அவரை புகழ்வதிலும் அவன் ஆனந்தமடைகிறான். இவ்வாறு செய்வதன் மூலம் தனது நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் என்பதில் அவன் திடமான நம்பிக்கை கொண்டுள்ளான். இந்த உறுதியான நம்பிக்கை திருடப்பத்தா எனப்படுகிறது. பக்தி யோகம் அல்லது திவ்யமான அன்பு தொண்டின் தொடக்கம் இதுவே எல்லா சாஸ்திரங்களின் தீர்ப்பாகும். அந்த உறுதியான முடிவின் சாரமே இந்த ஏழாம் அத்தியாயம்.
This and the previous verse are the last verses in chapter 7.
இந்த பதமும் இதற்கு முன்னால் உள்ள பதமும் ஏழாவது அத்தியாயத்தின் இறுதி பதங்களாகும்.
In the previous verse, Krishna has said that a person who endeavors for liberation from birth and death, he will know certain things.
இதற்கு முன்னுள்ள பதத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார், பிறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுதலை பெற எவன் முயல்கிறானோ அவனுக்கு உண்மையில் புரிகிறது என்று
கூறுகிறார்.
அவன் பிரம்மனை அறிவான் என்று கூறுகின்றார்.
He will know adhyatma.
அத்யாத்மா என்றால் என்ன என்பதை அறிவான் என்று கூறுகிறார்.
He will know karma.
கர்மவை பற்றி அறிகிறான் என்று கூறுகின்றார்.
And he will know Supreme Lord, me, with Adibhuta Adidaivam Adiyagya.
மேலும் அவன் அதிபூத அதிப தெய்வ அதியஜ என்ற ரூபங்களில் என்னை முழுமுத கடலான என்னை அறிவான் என்று கூறுகின்றார்.
So these persons are said to be persons in knowledge.
இத்தகைய நபர்கள் ஞானிகள் என்று அறியப்படுகிறார்கள்.
And if they do so, then when they die, they will also know Krishna.
இவ்வாறு செய்வதன் மூலமாக இறக்கும் தருவாயில் அவர்கள் கிருஷ்ணரை அறியும் வாய்ப்பும் ஏற்படுகிறது.
So in other words, Krishna is saying here that one has to know, if you want to attain the Supreme Lord, you have to know certain things.
வேறு விதமாக கூறுவோமேயானால், முழுவதர் கடவுளை அறிய வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார்.
So all of these things are ultimately related to the Supreme Lord.
எப்படி இருப்பினும் இந்த விஷயங்கள் அனைத்தும் பகவானுடன் சம்பந்தப்பட்டவையாகவே
இருக்கின்றன.
சில விஷயங்கள் நேரடியாக தொடர்புள்ளதாக இருக்கின்றன, சில மறைமுகமாக தொடர்பு கொண்டுள்ளன.
So of course we would think that Krishna says, you know me, you go to me. That's the simplest thing.
ஒரு சுலபமான முறையில் விளக்கும் பொழுது அவர் என்னை அறிந்தால் நீ என்னை வந்து அடைவாய் என்று கூறுகின்றார்.
But he also says you should know other things as well.
ஆனால் அதே சமயத்தில் நீ மற்ற விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார்.
So he says you should know Brahman.
உதாரணத்திற்கு பிரம்மனை பற்றி நீ அறிந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்.
You should know Adhyatma.
அத்யாத்மாவை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று.
You should know Karma.
கர்மாவை பற்றி அறிந்திருக்க வேண்டும்.
You should know Adibhuta, which means material world.
Adibhuta, அதாவது இந்த லௌகிக உலகத்தை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும்.
And you should know all the devatas.
தேவர்களை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும்.
And you should know all about sacrifice.
யக்னங்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும், அர்ப்பணங்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும்.
So why does he say know all of this? He should just say know me and you come to me.
இதை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஏன் கூற வேண்டும்? என்னை அறிந்து கொண்டால் நீ என்னை வந்து அடையலாம் என்று கூறும்பொழுது ஏன் அவர் அறிந்து கூற வேண்டும்?
So this of course is another way of saying that.
இது மறைமுகமாக கூறும் விதமாகும்.
So we should know about devatas, we should know about karma, and we should know about material energy and sacrifices, but we should know that it all has a relationship and is dependent upon the Supreme Lord.
ஆகவே நாம் கர்மங்களை பற்றி, யக்னங்களை பற்றி, தர்மங்களை பற்றி, தேவர்களை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக நாம் பகவானை மறைமுகமாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது.
So in other words, we should know that the Lord exists, but other things also exist.
ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பகவான் இருக்கின்றார், மற்றவைகளும் இருக்கின்றன.
Other things are not unreal. So jiva is not unreal, matter is not unreal, karma is not unreal, they're real things.
இவையெல்லாம் பொய்ய மாயை அல்ல. ஜீவன் என்பது உண்மை, லௌகிக உலகம் என்பது உண்மை, கர்மம் என்பது உண்மை, இவை அனைத்தும் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும்.
But they're all dependent upon the Supreme Lord.
ஆனால் இவை அனைத்தும் பகவானை சார்ந்துள்ளன.
And they also have some purpose. The Supreme Lord has some purpose in having all of these things there.
இவற்றுக்கு சில காரணங்கள் உண்டு. பகவான் இவற்றை அமைத்துக் கொடுத்ததற்கு சில காரணங்கள் உண்டு.
So we will ask, well, why does the Lord create a material world? Why does he have karma, etc.?
நாம் கேள்வி கேட்கலாம், பகவான் ஏன் லௌகிக உலகத்தை உருவாக்கினார், கர்மத்தை ஏன் விளைவித்தார் என்று கேட்கலாம்.
So the answer is, all of these things have a purpose.
பதில் என்னவென்றால், இவற்றுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு.
And ultimately, the purpose is beneficial for the jivas.
இறுதியாக பார்க்க போனால் இவை அனைத்தும் ஜீவனுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைகின்றன.
And so therefore we should understand that everything that happens in the material world ultimately has a purpose behind it.
ஆகவே இந்த லௌகிக உலகத்தில் நடப்பவை அனைத்திற்கும் பின்னால் ஒரு காரணம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
And ultimately the center of that is Supreme Lord.
இறுதியாக பார்க்க போனோம் ஆனால் இவற்றுக்கு அனைத்திற்கும் மையமாக அமைந்திருப்பது முழுமுதற் கடவுளேயாகும்.
So we have to understand the difference between these things.
ஆகவே நாம் இவற்றுக்குள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும்.
Some things are inferior and some are superior.
சில விஷயங்கள் தாழ்ந்த நிலையில் உள்ளன, சில உயர்ந்த நிலையில் உள்ளன.
So the Supreme Lord is supreme.
முழுமுதற் கடவுளே உன்னதமானவர், உயர்ந்த நிலையில் உள்ளவர்.
So next we have the jivas or the atmas.
அதற்கு அடுத்தபடியாக உள்ளது ஜீவாத்மாக்கள்.
And below that, then we have matter.
இதற்கும் அடுத்த தாழ்நிலையில் உள்ளது பொருள் விஷயம்.
And we have karma.
அதற்கு பிறகு கர்மம் என்பது உள்ளது.
And then we have devatas and others in charge of this material world.
இதற்கு பிறகாக தேவர்கள் இந்த லௌகிக உலகத்திற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் தேவர்கள் இவர்களும் உள்ளார்கள்.
And we have all sorts of sacrifices and other activities prescribed by the Vedas to help the jiva.
மேலும் பலவிதமான யஜ்ஞங்கள் மற்றும் பலவிதமான சாஸ்திரங்களால் பரிந்துரைக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஜீவன்களுக்கு உதவி செய்வதற்காகவும் இருக்கின்றன.
So all of these things have their purpose in relation to the Lord.
ஆகவே இவை அனைத்தும் சில காரணங்கள் உண்டு பகவானுடன் தொடர்பும் உண்டு.
So it is necessary for a person not only to know the Lord but also all the things that he has control of.
ஆகவே ஒருவர் பகவானை பற்றி மட்டும் அறிந்து கொள்ளாமல் அவர் எதையெல்லாம் கட்டுப்படுத்துகின்றார் என்பதை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும்.
And by understanding this we will also know our exact position.
இவற்றை புரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய தன்மை நம்முடைய இருப்பு என்ன நாம் இருக்கும் இடம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம்.
We will know our relationship with the Lord.
பகவானுடன் நாம் கொண்டுள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
And we'll know our relationship with matter.
ஜலத்தினுடன் நாம் கொண்டுள்ள தொடர்பு என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும்.
If we don't have a clear idea of this, it is very difficult for us to proceed towards the Supreme Lord.
இவற்றை அனைத்தும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை ஆனால் பகவானை புரிந்து கொள்வது என்பது சிறிது கடினமாக அமைகிறது.
If we do not know the Lord very clearly, it is very difficult to approach him.
பகவானை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவரை அடைவதும் கடினமாக அமைகிறது.
So if you want to go to Delhi, then there are various things you can do.
உதாரணத்திற்கு நாம் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய வழிகள் பல உண்டு.
So one is, you don't know anything about Delhi. You know maybe it's a place, but you don't know where it is.
டெல்லி என்பது ஒரு இடம் என்றதை நாம் அறிந்திருக்கலாம் ஆனால் எங்க இருக்கின்றது என்பதை நாம் அறியாமல் இருக்கலாம்.
So you can say, well, I'm going to do nothing because I don't know anything about it.
நீங்கள் இதை பற்றி நான் ஒன்றும் செய்வதற்கில்லை, இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று முடிவிற்கு வரலாம்.
So similarly, most people in the world will say, God, we don't know anything about it, so we won't do anything.
இதே போன்று கடவுளை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நான் விதமான முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை என்று பெருவாரியான மக்கள் உலகத்தில் கூறலாம்.
Or we may say, yes, Delhi exists somewhere, so I'll go that direction maybe, you know, start walking that direction.
அல்லது நாம் டெல்லி எங்க இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு அந்த திசையை நோக்கி பயணம் செய்ய எத்தனைக்கலாம்.
So the effort is good, but if you're going in the wrong direction, it's all useless.
நம்முடைய முயற்சிகள் நல்லதாக இருந்து நாம் தவறான திசையில் சென்றோம் என்றால் அது பயனற்றதாக அமைந்து வருகிறது.
So we don't want to waste all of our effort and time.
ஆகவே நம்முடைய முயற்சியையும் நேரத்தையும் வீணடிக்க நாம் விரும்புவதில்லை.
So therefore, a more intelligent person will do some research.
ஆகவே கொஞ்சம் புத்தி உள்ள மனிதர் ஏதாவது ஒரு ஆராய்ச்சியை செய்து
So he'll find out exactly where Delhi is, which direction it is.
டெல்லி எங்கு உள்ளது என்பதை ஆய்ந்து அறிந்து கொண்டு அது எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி செல்வார்.
So okay, it's north. So then he'll start walking north.
வடக்கில் இருக்கிறது என்று வடக்கை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்பார்.
So that's better than walking south.
தெற்கை நோக்கி நடப்பதை விட இது சிறந்ததாகும்.
But still, even if he goes north, he may miss. He may go, you know, a little bit off angle. Go all the way to Himalayas instead.
வடதிசை நோக்கி ஒரு பயணம் செய்தாலும் அங்கும் டெல்லியை தவறவிடுவதற்கு பலவிதமான வாய்ப்புகள் உண்டு.
So we have to have more particular knowledge of the place.
ஆகவே டெல்லியை பற்றி இன்னும் நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது.
And better to know the other cities on the way.
வழியில் உள்ள மற்ற நகரங்களை பற்றியும் நாம் அறிந்து கொண்டால் அது இன்னும் இந்தியாவின் நல்ல முறையில் அமைகிறது.
So we have to cross through this city and that city and that city and then the closest city is this city and then we get to Delhi.
ஆகவே நாம் பயணிக்கும் பொழுது இந்த நகரத்தை தாண்ட வேண்டும், அதுக்கு இந்த நகரத்தை தாண்ட வேண்டும், டெல்லியின் அருகில் இருக்கும் இந்த நகரத்தை தாண்டும் பொழுது நாம் டெல்லியை அடையலாம் என்பதை அறிந்து கொண்டால் நமது பயணம் நல்ல முறையில் அமைகிறது.
So the more precise information we have, then the easier it is to get to the place.
ஆகவே ஒரு சரியான தகவல் நாம் கையில் வைத்திருந்தோம் என்றால் நாம் போய் சென்றடைய வேண்டிய இடத்தை வெகு சீக்கிரத்தில் சுலபமாக சென்றடையலாம்.
So similarly, if we have a little understanding of God, yes, that's better than nothing, but still, it is much better if we have more knowledge. Then we can go quicker.
அதே போன்று தான் பகவானை பற்றி ஏதோ சிறிதளவு நாம் அறிந்து வைத்திருந்தோம்னால் ஒன்றுமே தெரியாததை விட மேலானது. இருந்தாலும் அவரை பற்றி முழுமையான ஞானத்தை நாம் பெறுவோமேயானால் அவரை சென்றடைவது சுலபமாக அமைகிறது.
Knowing the Supreme Lord is a little different than knowing Delhi.
டெல்லியை அறிவதை விட பகவானை அறிவது சிறிது மாறுபட்டதாகும்.
Because Delhi is a material place.
ஏனென்றால் டெல்லி ஒரு லௌகிக இடம்.
And people can go there without too much difficulty.
மக்கள் அதை மிகவும் சிரமம் இல்லாமல் சென்றடைய முடியும்.
However, the Supreme Lord is spiritual and nobody can just easily get there.
எப்படி இருப்பினும் பகவான் ஆன்மீகமானவர், யாரும் அவரை அந்த அளவு எளிதில் சென்றடைந்து விட முடியாது.
Therefore, we have to consult very, very authoritative scriptures to find out the truth.
ஆகவே உண்மையை கண்டறிவதற்காக நம்பிக்கையான ஆதாரமுள்ள சாஸ்திரங்களை நாம் அறிய வேண்டும்.
So in the scriptures we will find an exact description of God.
ஆகவே சாஸ்திரங்களில் பகவானது முழுமையான விவரணங்கள் இருப்பதை நாம் காணலாம்.
But the Supreme Lord must be described in relation to something else.
பகவான் ஏதோ ஒன்றை அடிப்படையாக வைத்து விளக்கப்பட வேண்டும்.
So he is let's say we can describe his powers. How do we describe his powers? His powers are in relation to something or somebody.
அவருடைய சக்தியை விளக்க வேண்டும் என்றால் நாம் எதனுடனோ அல்லது யாருடனோ அவருடைய சக்தியை ஒப்பிட வேண்டும்.
In other words, he will show his qualities in relation to certain other things.
ஆகவே உதாரணத்திற்கு அவர் தன்னுடைய தன்மைகளை, குணாதிசயங்களை வேறு ஏதாவது ஒரு சார்ந்த விஷயத்தை வைத்து ஒப்பிட்டுப்பட்டு கூறப்படுகிறது.
So therefore we must learn about the Lord, but not only the Lord, we have to learn about other things in relation to the Lord.
ஆகவே நாம் கடவுளை மட்டும் அறியாமல் அவரை சார்ந்துள்ள மற்ற பொருள்களை பற்றி, மற்ற விஷயங்களை பற்றியும் அறிய வேண்டியது இன்றியமையாததாக அமைகிறது.
So this will give us more precise knowledge of the Supreme Lord.
இது நமக்கு பகவானை பற்றி மிகவும் தெளிவான ஒரு நோக்கத்தை கொடுக்கும் வாய்ப்பை அமைக்கிறது.
So knowledge of the material world of course isn't spiritual, but our knowledge of matter is how it relates to the Supreme Lord.
லௌகிகோலத்தை பற்றிய விஷயம் ஆன்மீகமானதல்ல, ஆனால் இது எவ்வாறு பகவானுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது என்பதை நாம் பார்க்கலாம்.
So in Bhagavad Gita and in Srimad Bhagavatam there is a description of matter.
ஆகவே பாகவதத்திலும், ஸ்ரீமத் பாகவதத்திலும், பகவத்கீதையிலும் இந்த லௌகிகத்தை, ஜலப்பொருளை பற்றியான விளக்கங்கள் உள்ளன.
So the importance of that description is that it shows that matter is real.
இந்த விளக்கங்களின் உண்மையான விளக்கங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் இந்த ஜலப்பொருள் என்பது உண்மையானது என்பதாகும்.
And then not only it shows matter is real, but it shows that it is completely dependent upon the Supreme Lord.
ஜலப்பொருள் உண்மையானது என்பதை மட்டும் நாம் அறிவதில்லை, இது கடவுளை சார்ந்துள்ளது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.
So if we admire anything in the material world, then automatically we should admire the Lord more.
ஆகவே இந்த லௌகிக உலகத்தை பற்றி நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லது புகழ்கின்றோம் என்றால் நாம் இயற்கையாகவே பகவானையும் புரிந்து கொள்ள முடியும், அவரையும் புகழ்ந்து பாட முடியும்.
So that is why in the 10th chapter of Bhagavad Gita Krishna describes various things in the material world and says that is but a little bit of my power.
அதற்காகத்தான் பகவான் 10th அத்தியாயத்தில் இந்த லௌகிக உலகத்தை பற்றி விளக்க கூறுகின்றார், ஆனால் அதே சமயத்தில் இது என்னுடைய சக்தியில் ஒரு சிறிய பகுதியே என்பதையும் விளக்குகிறார்.
So knowing about the material world is important only for this reason.
ஆகவே இந்த லௌகிக உலகத்தை பற்றி அறிய வேண்டியது இந்த காரணத்திற்காக அத்தியாசமாக இருந்தது.
Of course, another reason for knowing is how it is dangerous for the jiva.
மற்றொரு காரணம் லௌகிகத்தை பற்றி நாம் அறிய வேண்டியதற்கான மற்றொரு காரணம் என்னவென்றால் இது ஜீவாத்மாவுக்கு எவ்வளவு அபாயகரமானதாக அமைகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகும்.
So we should also know about the jiva and understand he is distinct from the Supreme Lord. He's not the same.
ஆகவே நாம் ஜீவனானது பகவானிலிருந்து வேறுபட்டது, பகவானை போன்றதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
So the jiva never becomes Supreme Lord.
ஆகவே ஜீவாத்மா என்பது எப்பொழுதும் கடவுளாக முடியாது.
He is a real entity, a real substance, but he's also eternal. He doesn't change that position.
Jivatma endru unmayana ondre adu nithyamanade.
And matter also is real, but it does not change its position. Matter does not become spirit.
Laugikamanadum unmaye anal adu jaramanade aanmeegamaga maara mudiyadu.
So in other words, very basic things that exist are described.
அடிப்படையான விஷயங்கள் விளக்கி கூறப்பட்டுள்ளதை நாம் காணலாம்.
And they never change their identity.
இவர்கள் தங்களுடைய அடையாளங்களை மாற்றிக்கொள்வதில்லை.
So the purpose of this is one, of course, is to show the superior nature of the Lord.
இதற்கு ஒரு காரணம் என்னவெனில் பகவானது உயர்ந்த தன்மை உன்னதமான நிலையை விளக்குவதற்காகவும்.
And then it is also good to understand the position of the jiva within the material world.
இந்த லௌகிக உலகத்துக்குள் ஜீவனுடைய நிலை என்ன என்பதை அறிந்து கொள்வதும் அவசியமாகின்றது.
How the jiva functions in relation to matter.
ஜடத்துடன் சம்பந்தப்பட்டு எவ்வாறு ஜீவன் செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
So from the scriptures we understand that yes, the jiva is in matter, but some jivas aren't in matter.
சில ஜீவன்கள் இந்த லௌகிகத்தில் உள்ளன, சில இந்த லௌகிக உலகத்துக்கு அப்பாற்பட்ட இடத்தில் உள்ளன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
So the jivas within matter are considered foolish, and those that are not in matter are considered very wise.
ஆகவே இந்த லௌகிகத்துக்குள் சிக்குண்டுள்ள ஆத்மாக்கள் புத்தியற்றையாக கருதப்படுகிறது, அதே சமயத்தில் லௌகிகத்தில் அப்பாற்பட்ட நிலையில் உள்ள ஜீவாத்மாக்கள் புத்திசாலி ஆத்மாக்களாக கருதப்படுகிறது.
So the scriptures tell us that the jiva in the material world can get out of the material world.
ஆங்கிலத்தில் சாஸ்திரங்கள் நமக்கு இந்த லௌகிகத்தில் சிக்கியுள்ள ஆத்மாக்கள் இதிலிருந்து விடுபட முடியும் என்று விளக்குகின்றன.
And the scriptures supply a process for that.
சாஸ்திரங்கள் இதற்கான ஒரு வழிமுறையையும் எடுத்து கூறுகின்றன.
So in other words, by defining matter in the jiva, it is also explained that the jiva can get outside of matter by following a certain process and go to the spiritual world.
வேறுதமாக கூறுவோமேயானால் இந்த ஆத்மா ஆனது லௌகிகத்தில் சிக்கொண்டிருந்தாலும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு வழிமுறையை பின்பற்றுமேயானால் அது இந்த லௌகிகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை அடைந்து அங்கு பகவானை சந்திக்க முடியும் என்று விளக்கப்பட்டுள்ளது.
So we must know the Lord, we must know our position in this world, we must know what we can achieve, and we must know the process.
Ahave nam bhavanai patri arivadum nammalude thanmai patri arivadum nammalude nilai enna endrai patri arivadum bhavanai evvaru sendra adiyamudiyum endrai patri arivadum athyavashyamaga irukirathu.
Then we can achieve the supreme Lord.
Ivvaru seivumayanal nam mulumudar kadavalai sendra adiyamudiyum.
So we must know the Lord properly.
Ahave nam bhavane mulumayaga arindu kollu vendiyathu athyavashyam.
That is why it says we do that these people know me at the time of death, because they know about my relationship with matter, they know about jiva, they know about karma, they know about sacrifice.
அதுதான் இங்கு விளக்கப்பட்டுள்ளது. இது இந்த மக்கள் என்னை அறிவார்கள், அதாவது லௌகிக பொருள் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, இவற்றினுடைய உறவு என்ன, பகவான் யார் என்பதை இவர்கள் அறிந்தவர்கள், இவர்கள் வந்து என்னை அறிய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது.
So therefore, it is not enough simply to have faith, we have to have knowledge, we have to have the proper process.
ஆகவே நம்பிக்கை மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த வழிமுறையை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஞானத்தையும் நாம் பெற வேண்டும்.
So all of this knowledge is available in the scriptures.
And ஞானம் அனைத்தும் சாஸ்திரங்களில் உள்ளன.
Now the only problem with scripture is that many people make mistakes when they study it.
இதில் ஒரு பிரச்சனை உள்ளது. இந்த சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது பெருவாரியான மக்கள் இதை தவறாக புரிந்து கொள்கின்றனர்.
And why is that? One, people are not very intelligent.
இதற்கு காரணம் என்னவெனில் மக்களுக்கு அறிவு வாய்ந்தவர்களாக இருப்பதில்லை.
Secondly, the scriptures also speak on a very high level.
இரண்டாவது என்னன்னா சாஸ்திரங்கள் ஒரு உயர்ந்த தரத்தில் பொருள்களை சொல்கின்றன.
And sometimes they deliberately hide the meaning.
சில சமயங்களில் வேண்டுமென்றே இந்த அர்த்தங்களை மறைத்து மறைமுகமாக கூறுகின்றன.
So it requires some explanation.
விளக்கம் தேவைப்படுகின்றது.
So you must read the scripture definitely in order to spiritually advance, but you must also get a proper explanation.
ஆகவே ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்றால் நாம் சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் என்பது இன்றியமையாதது. ஆனால் இதற்கான சில விளக்கங்களும் நமக்கு தேவைப்படுகிறது.
So of course anybody can write an explanation of scripture, but it may not be correct.
யார் வேண்டுமானாலும் சாஸ்திரத்திற்கான விளக்கத்தை பற்றி எழுதலாம், ஆனால் அது சரியானதாக இல்லாமல் போகலாம்.
So centuries passed, the sages often debated and argued and discussed the meaning of scripture.
சாதாரணமாக சாஸ்திரங்களில் உள்ள பொருட்கள் விவாதிக்கப்படுகின்றன.
And they were very intelligent people.
அதிகாலத்தில் மிகவும் புத்திசாலியான மக்கள் இருந்தார்கள், அவர்களை விவாதித்தார்கள்.
So by means of discussion they came out with the correct meaning of scripture.
இவ்வாறு வாதம் விவாதம் செய்வதன் மூலமாக சரியானதொரு முடிவிற்கு அவர்கள் வர வழி இருந்தது.
So therefore we cannot separate scripture from the commentaries of the acharyas.
ஆகவே இந்த சாஸ்திரங்களை ஆச்சாரியர்களின் விளக்கோரையிலிருந்து நாம் தனிப்படுத்த முடியாது.
Even then, even if there is a correct view, there may be another correct view which is slightly different.
ஒரு சரியான விளக்கம் இருந்தாலும் அதிலிருந்து சிறிது மாறுபட்ட வேறு விளக்கமும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு.
At the same time there are some views which are completely wrong.
அதே சமயத்தில் சில விளக்கங்கள் தவறானதாகவும் இருக்கலாம்.
So at least we have to accept those views which are basically correct.
ஆகவே அடிப்படையில் சரியாக உள்ள விளக்கங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
So in the Bhagavad, of course we have many people commenting on Bhagavad Gita.
பகவத் கீதை பற்றி பல்வேறு மக்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்.
But we should accept the Vaishnava commentaries.
ஆனால் வைஷ்ணவர்களது விளக்கங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
Among those commentaries we have commentaries by the followers of Chaitanya Mahaprabhu.
இந்த வைஷ்ணவர்களது விளக்கவுரைகளுள் சைதன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவர்களின் விளக்கமும் அமைந்துள்ளது.
So Vishnu Chakravarti Thakur and Baladev Vidyabhushan, they both wrote commentaries on the Bhagavad Gita.
Baladev Vidyabhushan avargalum Vishnu Chakravarti avargalum inda Bhagavad Gita-ye patri vilakkurai koduthirukkargal.
So these commentaries are important because of course they explain the meaning of Bhagavad Gita in terms of bhakti and Krishna, and they also put forth the conclusions as explained by Chaitanya Mahaprabhu.
இந்த இவர்களது விளக்கங்கள் கிருஷ்ணர் அவரது அவருடைய தன்மை ஜீவாத்மாவினுடைய உறவு சென்றடைய வேண்டிய குறிக்கோள் அனைத்தையும் விளக்குகின்றன. மேலும் சைதன்ய மகாபிரபு அவர்கள் விளக்கியதன் அடிப்படையிலும் உள்ளது.
So Srila Prabhupada, he has taken these commentaries and based on that he has written an explanation of the verses of Bhagavad Gita.
இவர்களது விளக்கவுரைகளின் அடிப்படையில் பிரபுபாதா அவர்கள் விளக்கங்களை எழுதி இந்த பகவத்கீதையை எழுதியிருக்கிறார்.
So if we read this book, then we will have a proper understanding about Krishna and bhakti, material world, sacrifice and devatas.
ஆகவே இந்த பகவத்கீதையை படிப்பதன் மூலமாக கிருஷ்ணரை பற்றியும் பக்தியை பற்றியும் இந்த லௌகிக உலகத்தை பற்றியும் இதில் உள்ள தேவர்களை பற்றியும் யாகங்களை பற்றியும் நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. எனவே குருமாராஜ் அவர்களுக்குரிய விளக்கத்தின் அடிப்படையில் இந்த தகுதியான ஒரு புத்தகத்தை இன்று வாங்குபவர்களுக்கு குருமாராஜ் சூரியநாத் பாலசாமி அவர்கள் தனது கையெழுத்தை இட்டுக் கொடுப்பார்கள். யாருக்கு அவரிடமிருந்து புத்தக பாதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்கள் முன் வரலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. As it has been explained by Gurumaharaj Srinivas Balasubramanian Swami, this Bhagavad Gita is to be had and read by all the devotees. So those who don't have this Bhagavad Gita, they can come forward and take it from Gurumaharaj, and he will sign the copy and give it for your purpose.